திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதன்றில்லை, அவளன்றி ஊர் புகு மாறறியேனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை என்னுடைய மனம் மொழி மெய்களால் வலுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றி கொண்டு ஞான நூல்தனை கேட்டல் கேட்பித்தல் என்ற எழில்ஞான பூஜையினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நேற்றைய தொடர்ச்சியாக நாம் இன்றும் சிந்திக்கலாம். போகம் செய் சக்தி புரிகொளாளோடும், பாகம் செய்தாங்கே பராசக்தியாய் நிற்கும், ஆகம் செய்தாங்கே அடியவர் நாள்தோறும், பாகம் செய் ஞானம் படர்கின்ற கொம்பே என்று சொல்லியிருக்கின்றார். பொன்னும் மெய்ப்பொருளும் நீ, திருமுறையிலே வருது போகமும் திருவும் உணர்ப்பாய் நீ என்று. ஆக போக சக்தியாக அம்பாள் இருக்கின்றாள் என்பதை நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றது. அப்ப ஆன்மாக்களுக்கு போகத்தை ஊட்டி புரிக்குழலால் அம்பாள், அம்பாள் வந்து நம்ம சுந்தரமுத் சுவாமியோட இப்படி பாடியிருப்பாங்க, புரிக்குழல் உமையோடு என்று. அந்த புரிக்குழலாகிய அம்மை ஆன்மாக்களுக்கு பரிபாகத்தை விளைவித்து பராசக்தியாக நிற்கின்றாள். அடுத்து அடியார்கள் தியானித்து பரிபாகப்படுத்துகின்ற ஞானம் இல்லையா, அடியார்கள் பரிபாகப்படுத்துறது வந்து ஞானம் தானே. அந்த ஞானம்ங்கிற கொடியானது படர்வது, கொடினா எதுலயாவது படரணும், அந்த ஞானம் என்ற கொடியானது படர்தற்கு ஏற்ற கொழுகொம்பாக அம்பாள் இருக்கின்றாள் என்ற. கொம்பு அப்படின்னா இளங்கொடி படர்ந்து பரவ உதவக்கூடிய கொழுகொம்பு. பற்றுக்கோடு மாதிரி சீவன்கள் ஈடேற துணையாக இருக்குது அவளுடைய அருள் என்பதை இந்த பாடலிலே நமக்கு அழகாக உணர்த்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக கொம்பனை ஆளை குவிமுளை மங்கையை, வம்பவிழ் கோதையை, வானவர் நாடியை, செம்பவள திருமேனி சிறுமியை நம்பி என் உள்ளே நயந்து வைத்தேனே என்று சொல்லுகிறார். கொம்பனையாளை குவிமுலை மங்கையை, அது வந்து திரிபுரை அப்படிங்கிற அம்பாளோட நிலையை குறிக்குது. வானவர் நாடியை அப்படிங்கிறது ராஜராஜேஸ்வரியை குறிக்கின்றது. சிறுமி அப்படிங்கிறது பாலை, அம்பாளோட ஒரு நிலை. அந்த மூன்று நிலைகளையும் இந்த ஒரே திருமந்திரத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆக திரிபுரையாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் பாலையாகவும் அவள் இந்த பாடலிலே நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றாள். அதாவது எந்த ரூபத்துல அவ எப்ப வருவா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நம்முடைய பரிபக்குவத்திற்கேற்ப அம்பாள் அனுக்கிரகம் செய்வாள். அதற்கு அடுத்தபடியாக வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும், பத்து முகமும் பறையும் பராபரை சித்தகரண செயல்களும் செய்திடும் சக்தியும் வித்தை தலையவளாமே அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல அம்பாளுடைய சிறப்புகளை நமக்கு சொல்றாரு. பறைங்கிறது கிரியாசக்தியையும் பராபரைங்கிறது இச்சாசக்தியையும் குறிக்குது. இப்போ இந்த உலகத்துல உண்டு பண்ணி வைத்திருக்கிற பொருட்கள், உலகத்துல பொருந்தின உயிர் பன்மை, அது போக அம்பாளுக்கு 10 முகங்கள், இவற்றை உடைய பறை பராபரை, அடுத்து அந்தக்கரண செயல்கள், சித்தம் முதலான அந்தக்கரணங்களை செயல்படுத்துகின்றவள். அதான் சித்தம் கரண, சித்தக்கரணன் சொல்லிக்கலாம். அதான் அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற அந்த கரணங்களை செயல்படுத்துகின்றவள். ஆக இப்படி எல்லாவற்றையுமே இயக்கக்கூடியவள் தலைவியாகிய ஸ்ரீ வித்யா தேவி என்று அழகாக இதிலே சொல்லியிருந்த வைத்த பொருள் என்பது இந்த உலகத்துல தோற்றுவிக்கப்பட்ட அச்சரங்கள், அதாவது இந்த உலகு உடல் இதெல்லாம் அவற்றை இடமாக கொண்டு என்னெல்லாம் வருது, மறு உயிர் பன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுவிய இந்த புல்லாகி பூடாயின்னு ஆரம்பிச்சு பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் என்று வருது இல்லையா, எல்லா பிறப்பும் சொல்ல அதுதான் உயிர்களுடைய பன்மை. இதை எப்படி சுருக்கமா சொல்லணும்னா, புல் பூண்டுகள்ல ஆரம்பிச்சு தேவர்கள் ஈராக உள்ள உயிர் வர்க்கம், அதைத்தான் உயிர் பன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பத்து முகம்னு சொல்லி இருக்கிறது, நேர் திசை நான்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, கோணல் திசை நான்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, அப்புறம் மேல விண் கீழே பூமி, மேல் திசை கீழ் திசை. ஆக இந்த பத்து திசைக்கும் நமக்கு இந்த பத்து திசைகளாகிய பத்து முகமும், சரி முகம்ங்கிறது இந்த இடத்துல இடத்தை குறிக்குது, முகத்தை குறிக்கல இடத்தை குறிக்குது, பத்து முகம்னா பத்து திசையவும் குறிக்குது. ஆக இப்படி எல்லாமாகவும் இருந்து அம்பாள் இயக்குகின்றாள் அப்படின்னு அவளுடைய அனைத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றலை இந்த பாடலிலே வியந்து கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்டவள் என் உள்ளம் நிலை பெற இங்கே நிறைந்து நிற்கின்றாள் என்று அடுத்த பாடலிலே சொல்லி, நின்றவள் நேரிழை என்றன் அகம்படின் தேள் உலகும் தொழ மன்றது ஒன்றி மனோன்மணி மங்களி ஒன்றென்ன ஒன்ற நின்று ஒத்து அடைந்தாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவ்வண்ணம் நிற்கக்கூடிய அம்பாள் நேரிய இழையுடையாளாகிய பராசக்தி, நின்றவள் நேரிழை, நீள் கலையோடுற அதான் பூரண கலைகளோடு பொருந்த, எங்க இருக்கிறா எந்தன் அகம்படிந்து என்னுடைய உள்ளத்தை பொருந்தி ஏழு உலகம் போற்றும்படியாக சிச்சபேல பொருந்தி சிவத்தோடு அபின்னமாக, அபின்னமாகனா பேதம் இல்லாமல், அதாவது சிவன் வேறு தான் வேறு அப்படின்னு இல்லாம சிவசக்தியாக, எப்படி மணியில ஒளி போலவும் தீயில் சூடு போலவும் ஒன்றி நின்று, அதான் அப்பர் சுவாமி சொல்வார் இல்லையா, விரைகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரிதான். அப்படிப்பட்டவள் மனோன்மணி சக்தியாக நித்திய மங்களையாக ஒத்து அடைந்தாள் என்று நமக்கு, அவள் எங்கனம் சிவத்தோடு ஒன்றி இருக்கின்றாள், அம்பாளை தனித்து வழிபடுவது சைவத்துல கிடையாது, சிவத்தோட சேர்த்து வழிபடுறதுதான் வழக்கம். அதனால அவ வந்து சக்தி வந்து சிவத்தோட ஒன்றிதான், ஒன்றாக இருக்கின்றாள், தாதான்மிய சம்பந்தம் அப்படிங்கறது அழகாக இந்த பாடல்ல அந்த சித்தாந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக, ஒத்தடங்கும் ஆயிலை அத்தகை செய்கின்ற வாய பெரும்பதி மத்தடைகின்ற மனோன்மணி மங்களி சித்தடைக்கும் வழி தேர்ந்துணரார்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒத்து அடங்கி உள்ள தாமரையில அழகாக ஆயிலையாகிய பராசக்தி, பராசக்தியும் அதை செய்யக்கூடிய பெரிய தலைவர் சிவபெருமான், அவரோடு கழித்து சேருகின்ற மனோன்மணியும் மங்களியும் இப்படி எல்லாமே அவளை போற்றுகின்றார். அப்படிப்பட்ட அவளால் அட்டமா சித்திகளை ஒரு சேர தன்னிடத்தில் அடைத்துக் கொள்கின்ற உபாயத்தை உலகத்தவர்கள் தெளிந்து உணராமல் இருக்கின்றார்களே என்று, தேர்ந்து உணரார்களே என்று சொல்லுகின்றார். சித்தடைக்கும் வழி, சித்தி அப்படிங்கிறது சித்துன்னு இதுல வந்திருக்கு, பதி என்று அழகாக தலைவனை சொல்லி அவரை என்ன செய்ய வேண்டும், மனத்தில் அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிவசக்தியை நம்முடைய மனதிலே, நம்முடைய மனம் பாலரையாக இருக்கும், வழிபாட்டின் மூலமாக ஜபம் தியானம் பூஜை இதன் மூலமாக அதை பள்ளி அறையா மாத்து, மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அதுல இருக்கணும், அவங்கள அதுல இருத்தணும், அவங்களை அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழகாக நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக உணர்ந்து உடனே நிற்கும் உள்ளொளியாகி மணங்கமல் பூங்குழல் மங்கையும் தானும் உணர்ந்துடனே நிற்கும் போதருங்காலை கனிந்தெழுவார்க்கு கதி அளிப்பாளே அப்படின்னு சொல்றாங்க. சித்தத்தை அவள் பால் வைக்கணும், அப்படி வைத்தவர்களுக்கு உயிருக்கு உயிராக நின்று அனைத்தையும் உணர்ந்து உடனா நிற்கிற, உணர்ந்து உடனே நிற்கும் தான் இறைவன் நம்மோடு எப்படி இருப்பார். கலப்பினால் ஒன்றாக பொருள் தனையால் வேறாக இயக்கும் போது உடனாகன்னு பாக்குறோம் இல்லையா. அதனால உயிருக்கு உயிராக நின்று எல்லாத்தையும் உணர்ந்து உடனாக நிற்கின்றாள். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நறுமணம் கம்பளக்கூடிய பூவை அணிந்த கூந்தலை உடைய உமாதேவி என்ன செய்யறாளாம், தானுமாய் கூடி நிற்கும் இல்லையா. மங்கையும் தானும் அப்படின்னு வருது, அந்த தானுங்கிறது சிவத்தை குறிக்கின்றது, சக்தியும் சிவமுமாக எழுந்தருளும் போது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில எழுந்தருளும் போது நம்ம தியானம் செய்யணும், சக்தியும் சிவமுமா எழுந்தருளும் போது நாம தியானம் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவள் நற்கதி அளிப்பாள் என்று இந்த பாடலிலே நமக்கு அழகாக. அப்ப யாருக்கு நற்கதி அளிப்பாள்னா, அவங்க ரெண்டு பேரும் சிவமும் சக்தியுமாக நம்ம உள்ளத்துல எழுந்தருள் இருக்கும் போது உடனாக இருப்பதை உணர்ந்து யார் தியானிக்க வல்லார்களோ அவர்களுக்கு அவள் நற்கதி அளிப்பாள் என்று நமக்கு மிக தெள்ள தெளிவாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார். அடுத்து, அழியொத்த பெண்பிள்ளை ஆனந்த சுந்தரி புளியுறு புண்பழம் போலுள்ள நோக்கி தெளியுறு சித்து சிவகதி காட்டி ஒளியுற வைத்தன்னை உய்ய உண்டாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழினா கருணை, கருணையால் எல்லாற்றையும் ஒத்து விளங்கக்கூடிய பெண் பிள்ளையாக ஆனந்த வடிவான அழகி, ஆனந்த சுந்தரி, சுந்தரின அழகி, ஆனந்த வடிவான அழகியாக புளியம்பழம் அந்த ஓட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனா ஓடும் அந்த பழமும் ஒட்டாது. அதனால புளியம்பழமும் அதோட ஓடும் போல ஆன்மாவை நோக்கி தெளிந்த சித்தத்துல, அப்படி யார் இப்படி உலகத்து பற்றுக்கள்ல ஒட்டாம நிக்கிறாங்களோ அவங்களுக்கு சித்தம் தெளிஞ்சிருக்கும், அவங்களுக்கு சிவகதியை காட்டி அருள் செய்வா. நான் எனக்கு அவள் என்ன செய்தாள் என்றால், சிவகதியை காட்டி அடியேன் உய்ய என்னை தமதாக்கி கொண்டாள் என்று சொல்லுகிறாள். சித்து அப்படிங்கிறது தெளிந்த சித்தத்தை சொல்லுது. சரி, ஒளி ஒளியுற வைத்து அப்படிங்கிறது ஞானத்தை தருவது, அம்பாள் ஞானத்தை காட்டுறாங்கன்னா, சக்திதன் வடிவேதெனில் தடையிலா ஞானம் ஆகும், இது சித்தியார் நமக்கு சொல்லுது. அவள் ஞான சொரூபி, அதனால அவள் ஞானத்தை தருகிறாள். அடுத்து என்ன சொல்லி இருக்கு, உண்டாள் அப்படின்னு சொல்ல, உண்டாள்னா விழுங்கினாள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம். இங்க எப்படி பொருள் கொள்ளணும்னா, தன்னுடைய வியாபகத்துள் அடியேனை வைத்துக் கொண்டாள் என்று மிக அழகாக இந்த பாடலிலே அருமையான கருத்தினை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அதன் பின்பாக உண்டில்லை என்று துருச்செய்ய நின்றது வண்டில்லை மன்றினுள் மன்னி நிறைந்தது கண்டிலர் காரண காரணி தம்முடு மண்டல மூன்றுற மன்னி நின்றாளே. அதாவது காரண காரணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, காரணங்களுக்கெல்லாம் காரணியாக காரணியாய சிவத்தோடு மூன்று மண்டலங்கள்லையும் அவ நிலை பெற்று நிற்கின்றாள். மண்டல மூன்றுற மன்னி நின்றாளே அப்படின்னு சொல்லியிருக்கு, மூன்று மண்டலங்கள்லையும் நிலை பெற்று நிற்கின்றாள். அவள் உண்டு இல்லை என்று நின்றதையும் உருச்சைய இந்த உருவம் கொண்டு, அதாவது அருவமா நிக்கிறத முதல்ல சொல்லி அதற்கு அடுத்தபடியாக உருவம் கொள நின்றதையும் இல்லையா, அவ உருச்சைய நின்றதுங்கிறது உருவம் கொள நின்றதையும் வளமிக்க தில்லை மன்றுள்ள நிலை பெற்று நின்றதையும் யாருமே கண்டதில்லை என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்ற. மன்றுநூல் அப்படிங்கிறது, மன்றுங்கிறது தில்லைதான், தில்லை மன்று. காரணம் வந்து காரியமாக காணப்படும் தனு கரணாதிகற்கெல்லாம் மூலமானது. காரியம் என்னது, தனு கரண புவனங்கள், அதுக்கு எது காரணமோ அது வந்து மூலமானது, அதாவது அது மாயை. காரணி காரணமாக இருப்பவன் மாயைக்கும் காரணமாக அதை கலக்கி செயல்படுத்தக்கூடிய சிவபெருமான். ஆக காரண காரணிங்கிறத சிவபெருமானை எடுத்து நமக்கு அதுல காட்டியாச்சு. அடுத்து உண்டு இல்லை இல்லையா அப்படிங்கிறது சத்தும் அசத்தும் ஆகிய பொருளாக இருப்பவள் பராசக்தி. அப்படி இருக்கக்கூடிய அவள் விரும்பிய உருவத்தையும் தாங்கி அருள் வழங்குவாள் என்று சொல்லி இந்த பாடல்ல அவ வந்து தில்லை மன்று சிதாகாசம் அதில் அவ நிறைந்திருக்கிறாள். அவள் நிறைந்திருப்பது நிறைந்திருக்கிறாள் என்றது கண்டிலர், நிறைந்தது கண்டிலர், நின்றது கண்டிலர்னு அந்த பாட்டுல அந்த கொண்டு கூட்டி வச்சுக்கிட்டோம்னா அதோட பொருள் வந்து அழுத்தமாக நம்ம மனசில் ஆழ பதிந்து கொள்ளும். அடுத்து நின்றாள் அவள் தன் உடலும் உயிருமாய் சென்றாள் சிவகதி சேரும் பராசக்தி. ஒன்றாக என்னுள் புகுந்துணர்வாகியே நின்றாள் பரஞ்சுடர் ஏடங்கையாளே அப்படின்னு சொல்றாரு. பரசிவத்தோட எப்படி இருக்கிறா, உடலும் உயிருமாக கலந்திருக்கிறா, உயிர்களோடையும் உடனாக இருக்கிறா அந்த பராசக்தி. சிவகதிக்கும் நம்மை அழைத்து செல்கின்றாள். என்னோட அவ ஒன்றா எனக்குள்ள உயிருக்குள்ள புகுந்து உயிருக்குயிராக உணர்வாக நிற்கின்றாள். அப்படி நின்றவள் புத்தக தாரணியாக காட்சி தருகின்றாள் என்று சொல்லுகின்றார். கடைசியில முடிக்கும் போது எப்படி ஏடங்கையாளின்னு சொல்லுது இல்லையா, அதனால புத்தக தாரணியாக அவள் இருக்கின்றாள் என்று நமக்கு சொல்லுகின்றார். சிவத்தோடு அவ அபின்னமா இருக்கிறதத்தான் அழகாக நமக்கு அவன் தன் உடலும் உயிருமாய் நின்றாள் அப்படின்னு முதல் வரியில சொல்றார். அவங்க ரெண்டு பேரும் தாதான்மிய சம்பந்தம் இல்லையா, எப்போதும் பிரிக்க முடியாம நிக்கிறாங்க, பேதம் இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது. சிவகதி சென்றாள் அப்படிங்கும் போது அம்பாள் சிவகதிக்கு போறாளா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள கூடாது. ஆன்மாக்களை முக்தி இன்பத்திலே ஓய்விப்பவள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். சென்றாள் அப்படின்னா செல்வித்தாள், நம்மை எல்லாம் முக்திக்கு கூட்டிட்டு போறா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஏடு அங்கையாள், ஏடங்கையாங்கள் ஏடு அங்கையாள் அப்படின்னா ஞான வடிவாகிய அம்மை கலைமகள். ஏடங்கை நங்கை இறை எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடும் மென் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமே. கையில ஏட்டினை தாங்கி இருக்கிறா திருக்கரத்துல. அதான் ஏடங்கை நங்கை, ஏடு அங்கை நங்கை, கையில் ஏட்டை ஏந்தி இருக்கக்கூடிய நங்கை, எங்களுக்கு இறைவியாகிய முக்கண்ணி. அடுத்து அவ விரும்பக்கூடியது வெண்தாமரை, அதுலதான் வீட்டு இருப்பாள். அடுத்து அவ என்ன செய்யறாளாம், பாடும் திருமுறை, அவளுடைய பாதங்கள் சூடும் என் சென்னி, என்னுடைய மெல்லிய சிரத்துல அவள் தன்னுடைய திருவடிகளை சூட்டுவாள். வாய் தோத்திரம் சொல்லுமே அப்படிங்கிறார். அதனால என்னுடைய வாய் வந்து அவளுக்கு தோத்திரங்களை சொல்லும், நீங்களும் சொல்லுங்க தோத்திரத்தை அப்படின்னு நம்மையும் என்ன செய்யறார், ஆற்றுப்படுத்துகிறார். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உரி பளிங்கு போல்வாள். அதுதான் இங்க பளிங்கு மாதிரி மேனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வெண்தாமரையில இருக்கிறா இல்லையா, அதுக்கு வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள். கமலம்ங்கிறது தாமரை, அதுல அவ வீற்றிருப்பாள் என்று தோத்திரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அதற்கு அடுத்தபடியாக தோத்திரம் செய்து தொழுது துணையடி வாய்த்திட ஏத்தி வழிபடு மாறிரும் பார்த்திடும் அங்குசம் பாசம் பசுங்கரும்பு ஆர்த்திடும் பூம்பிள்ளையாகும் ஆதிக்கே என்று சொல்கிறார். உயிர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்குசம் பாசம் அப்புறம் பசிய கரும்புவில் இவற்றை ஏந்தி அழகான பூ போன்ற பூம்பிள்ளைன்னு சொல்லிக்கல, பூ போன்ற மென்மையான பெண் பிள்ளையாக அந்த அம்பாளை தோத்திரம் செய்து, அதாவது அவளுக்குள்ள பாடல்களை எல்லாம் பாடி தொழுது வணங்கி துணையடி ஏத்தி வழிபட்டிருங்கள் அப்படின்னு சொல்றார். அவளுடைய திருவடிகளை வழிபடுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அருள் பெற்றவர் சொல்ல வாரீர் மனிதர் பொருள் பெற்ற சிந்தை புவனாபதியார் மருளுற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருளுற்ற சேவடி போற்றுவன் நானே அப்படிங்கிறார். அதாவது நீங்க வந்து அனுபவ ஞானிகள் சொல்வதை கேட்க அதன் வழியே நின்று பேரின்பத்தை பெறுங்கள். பேரின்பங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கும் எல்லாமே சிற்றின்பம். அன்றாட வாழ்க்கையில நம்ம உண்ணுகின்ற உணவு, நம்ம ஒரு புதுசா ஒரு ஆடையை அணிகிறோம், ஒரு அணிகலனை அணிகிறோம், இல்ல எதுனால நமக்கு அன்றாட வாழ்வில் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே நமக்கு ஒரு இன்பம் தருதுன்னா அது எல்லாமே சிற்றின்பம் தான். ஆனா பேரின்பம் அப்படிங்கிறது முக்தி. அது கிடைக்கணும் அப்படின்னா அது அனுபவமான ஞானிகள்கிட்ட நம்ம அதை கேட்டு பெற வேண்டும். அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை அவர்கள் எங்கனும் ஒழுகுகின்றார்கள் என்று அவர்களுடைய அனுபவத்தை கேட்டு, ஞானிகளுடைய அனுபவத்தை கேட்டால்தான் ஞானம் நமக்கு கிட்டும். சரி, மனிதர் அப்படின்னு நம்மள எல்லாம் ஒரு மனிதர்களே அப்படின்னு ஒரு விழிப்பொருளாக அழைத்து, புவனாபதியார், அதாவது அந்த புவனாபதியார் மாற்ற அருள் பெற்றவர், நம்முடைய சிந்தையை மாற்றி அருளை கொடுத்திருக்கிறாள் அம்பாள். அப்படி அருள் பெற்ற மனிதர்களே வாருங்கள் அப்படிங்கிறார். சொல்ல வாரீர் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல வாருங்கன்னா என்ன, கேட்க வாருங்க. பெரியவங்க எல்லாம் அனுபவம் சொல்றாங்க, அதை கேட்க வாருங்கன்னு அர்த்தம். அது ஒரு கருத்து. நான் வந்து அருமை பொருளுற்ற சேவடியை போற்றுவேன், அம்மை அருள் பெற்றவர்களோ சொல்லக்கூடிய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு அறைகூவல் வைக்கிறார். நான் வந்து அவளை பற்றி எல்லாரும் சொன்னதை கேட்டு அவளுடைய திருவடிகளை போற்றுகின்றேன், நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அறைகூவல் வைக்கிறார். சுவாமிய அறைகூவி நமக்கு வீடு வேறு தருவார் என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். அது மாதிரி திருமூல தேவநாயனாரும் ஒரு அறைகூவல் விடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆன வராக முகத்தி பதத்தினள், ஈன வராகம் இடிக்கும் முசலத்தொடு, ஏனை உழுபடை ஏந்திய வெண்ணகை, ஊன மர உணர்ந்த அருளா உணர்ந்தார் உளத்து ஓங்குமே, ஊனமர உணர்ந்தார் உளத்து ஓங்குமே அப்படின்னு சொல்றாரு. வராக முகத்தை உடைய வாராகி, அவர்கிட்ட என்ன இருக்கு, இழிந்தோருடைய உடலை இடித்து வருத்தக்கூடிய உலக்கை படை அவ கையில இருக்கு. அடுத்து கலப்பை, உழுபடை இல்லையே, அது வந்து இந்த முசலம்ங்கிறது உலக்கை, உழுபடை அப்படிங்கிறது கலப்பை, இது ரெண்டையும் கையில வைத்திருக்கின்றாள். வெண்ணகை, நல்ல சிரிக்கின்றாள், வெண்மையான நகையினை உடையவள். குற்றமர யார் தியானிக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அந்த வாராகியானவள் விளங்குவாள், சிறந்து விளங்குவாள் என்று நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த சப்த மாதர்கள்ல ஒண்ணுதான் வாராகின்னு சொல்றது. அந்த வாராகி செஞ்ச பல வீர செயல்கள் எல்லாம் மனசுல அடக்கி ஏன் அவளுடைய பதத்தை நமக்கு காட்டியிருக்கிறார் என்றால், திருவடிதான் நம்முடைய எல்லா இன்ப பேற்றுக்கும் நிலைக்களன் என்பதை அறிவிப்பதற்காக. ஈனவர் அப்படின்னு இழிதகமே உடையவர், அதாவது தீவினையாளர்கள். ஆக தியான சலனமின்றி பொறி புலன்களை அடக்கி யாரு உணர்ந்தார்களோ அவர்கள்ட்ட அவ எழுந்தருளி இருக்கின்றாள் என்று நமக்கு மிக அழகாக ஒரு அருமையான விஷயத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றார். அவள் வந்து ஆங்காரியாகவும் இருப்பா அப்படின்னு வருது. ஆங்காரின இந்த ஆணவம் அல்ல காரியமான அகங்காரம் கிடையாது. உலகத்தை படைக்கணும் அப்படின்னு பரசிவம் நினைக்கும் போது, திருவுளம் பற்றும் போது சக்தியும் கூடவே முனைத்து எழுதல், அதான் ஆங்காரம். அந்த ஒரு எழுச்சியை கொடுக்கும் இல்லையா, அதான் முனைத்து எழுதல். அதற்கு அடுத்தபடியாக, தானே தலைவி என நின்ற தற்பரை, தானே உயிர்வித்து தந்த பதினாறும், வானோர் தலமும் மனமும் நற்புத்தியும் தானே சிவகதி தன்மையும் ஆமே என்று சொல்லுகிறார். இப்போ தானே தலைவி என நின்ற தற்பரை, தானே இயங்குவதாக, இயங்குவ நிற்பனவாக அனைத்திற்கும் முதல்வியாக நிற்கின்றாள். அடுத்து தானே உயிருள்ள வித்துக்களாக அளித்தன பதினாறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிர் வித்து அப்படிங்கிறது ஜீவாட்சரங்கள், அதாவது பீஜாட்சரங்கள். அவை வந்து பிரணவ சகிதமான வித்தை. இதெல்லாம் குரு மூலமாக தான் கேட்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை திருமல தேவநாயனார் உணர்த்தி இருக்கின்றார். அவரவர் தீஷா குருவிடம் கேட்டு இதனை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மனம் புத்திகள் எல்லாம் தன்வயப்படும், ஆக சிவகதியும் கிடைக்கும் அப்படிங்கிறது உணரப்படுகிறது. இதுல வானோர் தலமும் மனமும் நற்புத்தியும் வருது இல்லையா. விண், விண் அப்படிங்கிறது போகாமிகளுக்கு பயன், சிவகதிங்கிறது மோட்சகாமி அவங்களுக்கு வந்து விண்ணுலக அந்த வாழ்க்கையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. தேவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு அவங்க எல்லாம் மோட்சகாமிகள், சிவகதி வேணுங்கிறவங்க. அதனால மோட்சகாமிகள் எய்தக்கூடிய பயன் சிவகதி, போகாமிகள் எய்தக்கூடிய பயன் வந்து விண். அப்புறம் மனம் நற்புத்தி, அது வந்து போகாமிகள் நன்மனமும் நற்புத்தியும் படைத்து, அது ரெண்டும் இருக்கணும். நல்ல புத்தியும் நல்ல மனசும் இருந்தாத்தான் விதி தவறாமல் வழிபாடு செய்து அந்த நல்ல விஷயங்களை துய்ப்பதற்கு அருள் கிட்டும். மோட்சகாமிகளுக்கெல்லாம் நற்புத்தி கண்டிப்பாக இருக்கும், அதனாலதான் அவர்கள் எல்லாம் பேரின்பம் பெறுவார்கள் என்பது நமக்கு இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம்.